আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি তাআলা ওয়া বারাকাতুহু। আলহামদুলিল্লাহি রাব্বিল আলামিন ওয়া সসালাতু ওয়া সালাম আলা সাইয়্যিদিনা মুহাম্মাদিন ওয়া আলিহি ওয়া আসহাবিহি ওয়া মান তাবিআহুম বি ইহসানি ইলা ইয়াউমিদ্দিন আম্মা বাদ। ফাকাদ ক্বালা আল্লাহু তাআলা ফি মাহকামি তানজিল বা'দা আউযু বিল্লাহি মিনাশ শাইতানির রাজীম বিসমিল্লাহির রহমানির রহিম ان الله يأمركم ان تؤدوا الامانه الى اهلها سوره النساء صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم في روايه البخاري ايه المنافق ثلاث اذا حدث كذب واذا اخلف واذا وعد اخلف واذا اؤتمن خان صدق رسول الله صلى الله عليه وسلم அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் செய்த மாபெரும் ஒரு கிருபை, வியாழக்கிழமையினுடைய பின்னேற நேரத்தில் சில முக்கியமான சில விடயங்களை பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹு தாலா எங்களில் சிலருக்கு பாக்கியத்தை தந்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்க்கை யதார்த்தபூர்வமான உணர்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை முறையை இஸ்லாம் காட்டியிருக்கிறது. மனிதன் என்பவன் ஒரு முஸ்லிமாக பிறக்கின்ற பொழுது அவனுக்கென்று சில கடமைகளும் கடப்பாடுகளையும் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. இப்படித்தான் வாழ முடியும் என்கின்ற நிலைமைகளுக்கு அப்பால் மனிதனுடைய வாழ்க்கை சில விடயங்களை கொண்டு வரையறுக்கப்பட்டு அல்லாஹு தாலாவுடைய கடமைகளின் மூலமாக ஒரு வரையறை செய்யப்பட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் எல்லாம் தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறோம். எங்களுக்கென்று சில கடமைகள் இருக்கிறது, எங்களுக்கென்று சில வரையறைகள் இருக்கிறது, அந்த வரையறைகளை தாண்டி ஒரு மனிதனினால் போக முடியாது என்கின்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளும் நபி அவர்கள் சொல்லி தந்த பாடமும் அப்படித்தான் இருந்தது. அன்புக்குரிய சகோதரிகளே, அப்படியான வாழ்க்கை நடைமுறைகள், வரையறைகள் இவைகள் அனைத்துமே மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை ஏற்படுத்தக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக விளங்க வேண்டியிருக்கிறது. ஏனெனில் பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதன் தொழ வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், ரமலானுடைய மாதம் வருகிற போது நோன்பு நோக்க வேண்டும் என்கின்ற இந்த கடமைகள் எல்லாம் அவனுக்கு ஃபர்ள் என்று கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அண்டை அயலவர்களுடன் நல்ல முறையில் நடக்க வேண்டும், பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், பெற்றோர்களுடன் சிறந்த முறையில் நடக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை எல்லாம் அவனுக்கு மேலதிகமான பரலியத்தான கடமைகளாக, அதுவும் பரலியத்தான கடமைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இரண்டு பரலுகளுக்கு மத்தியிலே ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் எல்லா வித்தியாசங்களிலும் எல்லா கடமைகளிலும் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கடமை தொடர்பாக நாங்கள் எல்லாம் அறிய வேண்டியிருக்கிறது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை கையில் ஏந்தி எடுக்கிற போதும் சரி, ஏந்துவதற்கு முன்னாலும் நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை, ஒரு பணி என்று சொன்னால் அது அமானிதம் என்கின்ற பணி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனியத்தை, நபித்துவத்தை எச்சியதன் பிறகே மக்களுக்கு எச்சி வைக்க தொடங்கினார்கள். இஸ்லாம் இதுதான், மார்க்கம் இதுதான், நீங்கள் எல்லாம் இதை பின்பற்ற வேண்டும் என்கின்ற கடமை எல்லாம் இஸ்லாத்தினுடைய 40வது வயதுக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை கடமையாக மாறியது. ஆனால் அதுக்கு முந்தைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் எல்லாம் படித்திருப்போம், நபி அவர்கள் அல் அமீன் என்று சொல்வார்கள், அஸ் சாதிக் என்று சொன்னார்கள் என்றெல்லாம் சிறு வயதில் இருந்தே படித்திருப்போம். அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர், அமானிதம் பண்ணக்கூடியவர், அஸ் சாதிக், உண்மையாளர் என்றெல்லாம் நபி அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே வர்ணிக்கப்பட்டார்கள் என்கின்ற விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப கால நடவடிக்கைகள் கூட நம்பிக்கையும் உண்மையும் அமானிதமும் சேர்ந்துதான் மனிதனுடைய அல்லாஹு அலைவசவனுடைய வாழ்க்கையில் பிரதிபலித்திருக்கிறது என்பதை ஹதீஸ்களின் ஊடாக மிக தெளிவாக எங்களால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் பொதுவாக அன்றைய சமூக சூழல் எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை, நபி அவர்கள் நடந்து கொண்ட விதம், மக்களுடன் பழகிய விதத்தை வைத்து அன்றைய தோழர்கள், அன்றைய சஹாபாக்கள், அன்றைய முந்தைய சமூகத்தினர் நபி அவர்களுடன் எப்படி பழகினார்கள் என்பது கூட எங்களுக்கு தெரியும். ஏன் தெரியுமா? நபி அவர்கள் இருக்கிற போது சிறு வயதிலிருந்தே அன்றைய சமூகத்திடம் ஒரு பழக்கம் இருந்தது. ஏதாவது ஒரு பொருள் தன்னுடைய வீட்டிலே தன்னால் வைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், என்னுடைய வீட்டில் நகை இருக்கிறது என்றால் எனக்கு பயம், கள்வன் எடுத்துக்கொண்டு போய்விடுவானோ, அல்லது நகை வேறு விதமாக தொலைந்து விடுமோ, அல்லது என்ன செய்வது என்று எனக்கு தெரியாத விடத்து ஒரு பாதுகாப்பான, ஒரு நம்பிக்கை உள்ள, ஒரு மனிதனிடம் கொடுத்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஒன்று அன்றைய சமூகத்திடம் இருந்தது. வீட்டிலே பணம் இருந்தாலும் சரி, நகை இருந்தாலும் சரி, பொருள் இருந்தாலும் சரி, பெருமதி மிக்க பொருளாக பணமாக அது இருக்கிற போது அதனை பாதுகாக்க வேண்டிய கடமையின் காரணமாக நம்பிக்கையான ஒருவரிடம் அதனை கொடுத்து வைப்பார்கள். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் உலகத்திலே ஒரு சிலர் தான் இருப்பார்கள், அனைவரிடமும் கொடுக்க மாட்டார்கள். அப்படி நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தவர் தான் எம்மவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமானத்தை பேணக்கூடியவர்கள், கொடுத்தால் மீண்டும் தர வேண்டும், அதே சமயம் கொடுக்கிற போது எதை கொடுத்தோமோ அதையே அப்படி தர வேண்டும் என்கின்ற சகல விடயங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமானித பொறுப்பைத்தான் முதன்முதலிலே கையேந்தி சமூகத்திலே பெயர் வாங்கினார்கள். எந்த இடத்திலாவது எந்த நேரத்திலாவது அன்றைய சமூக மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்யன் என்று வர்ணித்தவர்கள் இருக்கிறார்கள், மோசடிக்காரன் என்று வர்ணித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எந்த சமயத்திலும் நபி அவர்கள் இவர் கொடுத்த பொருளை திரும்பி தருவதே இல்லை, நான் கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு பொருட்கள் இவருக்கு கொடுத்திருக்கிறேன், நான் இதுவரைக்கும் எனக்கு தந்ததே இல்லை என்று ஒரு இடத்தில் கூட ஒரு வார்த்தை கூட சொன்னதாக இல்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானதத்தை பேணக்கூடிய ஒரு தன்மையை பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, அதை விட மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை எங்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முதலாக 40வது வயதில் நுபுவத் கிடைத்து நபி என்கின்ற பட்டம் பெற்று மக்களுக்கு நேர்வழியின் பக்கம் அழைக்க தூண்டுகிற சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முதலாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் நபி, அல்லாஹ் ஒருவன், அல்லது வாருங்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற வார்த்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன் முதலாக பயன்படுத்தவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முதலாக அந்த தோழர்களிடம் பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா? என்ன தர்மை தோழர்களே, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்களை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் என்னுடைய ஃபி அய்யாமில் மாதியா, என்னுடைய கடந்த கால வாழ்க்கை உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே, என்னுடைய கடந்த கால வாழ்க்கை உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே, நான் மோசடிக்காரனாகவா இருந்திருக்கிறேன், கள்ளனாகவா இருந்திருக்கிறேன், அல்லது நம்பிக்கை அற்றவனாக இருந்திருக்கிறேன், பொய் சொல்லக்கூடியவனாக இருந்திருக்கிறேன் இல்லையே? அப்படி என்றால் அப்படியான பண்புகளோடு இருந்த நான் இன்று சொல்லுகிறேன், இஸ்லாம் என்கின்ற ஒன்று வந்திருக்கிறேன், அல்லாஹ் என்கின்ற ஒருவன் இருக்கிறான், அதனுடைய இடது தூதுவர் நான் தான், இதனை நம்புங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வைத்துத்தான் முதன் முதலாக தன்னுடைய பிரச்சார பணியை ஆரம்பித்தார்கள் என்பதை வரலாறுகளிலே பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை பார்க்கிற போது விளங்கும். நபி அவர்களுடைய ஹிஜ்ரத்துடைய சமயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்கட்டான சமயம், நபி அவர்களை கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு விட்டது. எந்த நேரத்திலும் நபி அவர்களுடைய வீடு பூந்து வெட்டுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது. இரவோடு இரவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய வீடு சுற்றி வளைக்கப்பட்டு விட்டது. இன்று முஹம்மதுடைய கதை முடிந்து விட்டது என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தது. இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டின் உள்ளே வளைத்து காப்பீர்கள், முஹம்மத் நாளை வெளியே வந்தால் வெட்ட வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக முக்கியமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை, தன்னுடைய உயிருக்கு கூட உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள், காபிர்கள் வெளியே இருக்கிறார்கள். அன்றைய காபிர்களிடம் ஒரு நல்ல பழக்கம் இருந்தது, எத்தருணத்திலும் எந்த நேரத்திலும் இரவிலே ஒருவருடைய வீட்டில் அத்துமீறி நுழைய மாட்டார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலை இருந்ததினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இராச்சமையும் வீட்டிலே இருக்கிற போது காபிர்கள் எல்லாம் வளைத்து ரவுண்ட் அப் பண்ணி நிற்கிறார்கள், நாளை சுபஹுக்கு முஹம்மது வெளியே வரத்தானே வேண்டும், வருகிற போது பார்த்துக் கொள்வோம். அந்த சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்து சிந்தித்த ஒரே ஒரு விடயம் என்ன தெரியுமா? அந்த சமயம் இக்கட்டான சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்தபடியும் அல்லாஹ்விடம் இருந்து கட்டளை வந்து விட்டது, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து நீங்கள் மதினாவுக்கு செல்லுங்கள், உடனே ஹிஜ்ரத் செல்லுங்கள். இப்படியான ஒரு கட்டளை வருகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன் முதலாக யோசித்தது தன்னுடைய குடும்ப விடயங்களை பற்றி அல்ல, எப்படி போவது என்ன செய்வது என்பது அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்தது, என்னிடம் ஒரு பொறுப்பு இருக்கிறது, அந்த பொறுப்பை எப்படி என்ன செய்ய போகிறேன் என்று யோசித்தார்கள். என்ன பொறுப்பு தெரியுமா? அன்றைய சமூகத்தில் உள்ள சிலர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சில அமானிதம் பொருட்களை கொடுத்து வைத்திருந்தார்கள். வைத்துக் கொள்ளுங்கள் முஹம்மதே, நாங்கள் கேட்கிற போது தாருங்கள் என்று நபி அவர்களிடம் கொடுத்து வைத்திருந்தார்கள். இந்த அமானித பொருட்களை கொண்டு செல்ல முடியாது அல்லவா, யாரிடம் கொடுத்து விட்டு செல்வது என்கின்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேர்ந்தது. அந்த நேரம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தன்னுடைய பெட்டிலே படுக்க வைத்து விட்டு சொன்னார்கள், அலி இதோ சில பொருட்கள் அமானித பொருட்கள் இருக்கிறது, இந்த பொருட்களை நான் இப்போது போக போகிறேன், இன்ஷா அல்லாஹ் நீர் நாளை இந்த பொருட்களை உரியவர்களிடம் ஒப்படைத்து விட்டு வந்து சேரும் மதினாவுக்கு என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அந்த இடத்திலே தன்னுடைய வக்கீலாக பொறுப்புதாரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்து விட்டுத்தான் மதினாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு சென்றார்கள். நபி அவர்கள் நினைத்திருந்தால் மதினாவுக்கு போய் அங்கிருந்து பொருட்களை அவர் அவருடைய வீட்டுக்கு அனுப்பியிருக்க முடியும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதம் என்றால் என்ன என்பது தொடர்பான ஒரு பாரிய ஒரு வரைவிலக்கணத்தை வியாக்கியனத்தை இந்த சமூகத்துக்கு விட்டு சென்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, பொதுவாக அமானிதம் என்பது நாங்கள் பொருட்களில் மாத்திரமான அமானிதமாக பார்க்கக்கூடாது. ஒரு அமானிதம் என்கின்ற ஒரு விடயத்தை முதலில் அமானிதம் என்றால் என்ன என்று நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைய சமூகம் அமானிதம் என்றால் எதனை தெரியுமா வழங்கி வைத்திருக்கிறது? ஒருவர் 1 லட்சம் பணம் தருகிறார் என்னிடம், வைத்துக் கொள்ளுங்கள், நான் கேட்கிற போது தாருங்கள் என்று சொன்னால் அது அமானிதம், பண விஷயம் தானே. அல்லது நகையை கொண்டு வந்து தருகிறார், வைத்துக் கொள்ளுங்கள், நான் கேட்கிற நேரம் தாருங்கள் என்று சொல்கிறேன், அதுவல்ல அமானிதம். அதாவது பணமோ அல்லது பொருட்களையோ மாத்திரம் வைப்பது அமானிதம் அல்ல. அன்புக்குரிய சகோதரிகளே, அமானிதம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் பல்துறைப்பட்டது. எந்த துறையிலும் மனிதனுடைய வாழ்க்கை எல்லா துறைகளிலும் அமானிதம் என்பது பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை அமானிதம், மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் அமானிதம், மனிதனுடைய பிள்ளை செல்வங்கள் அமானிதம், அவனுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கக்கூடிய தாய் தந்தையர் அமானிதம், அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு படிப்பித்துக் கொடுப்பதும் ஒழுக்கம் கற்பித்துக் கொடுப்பதும் அமானிதம், ஒவ்வொரு விடயங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்ட உடல் உறுப்புகள் எல்லாம் அமானிதம். இப்படி இஸ்லாமிய பார்வையில் அமானிதம் என்பது பொருட்கள் சார்ந்த ஒரு பேசு பொருளாக மாத்திரம் பேசப்படாது. அமானிதம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் சகல நிலைகளிலும் பேசக்கூடிய ஒரு பொருளாக இருப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவினுடைய 58வது வசனத்திலே சொல்கிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் துஅத்துல் அமாத்தில்லா இலா அஹ்லிஹா, நீங்கள் எல்லாம் அமானிதம் யாருக்கெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமோ, அமானிதத்தை யாருக்கெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் அமானிதத்தை உங்களுடைய அமானிதத்தை சரிவர நிறைவேற்றி விடுங்கள், அதில் எதுவிதமான குறைபாடுகளையும் வைத்து விடாதீர்கள். அமானிதம் என்பது பொருள் சார்ந்த அமானிதமாக குர்ஆனில் சொல்லப்படவில்லை. ஹதீஸ்களிலே பொருள் சார்ந்த பல்துறை சார்ந்த அமானிதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் குர்ஆனை பொறுத்தவரைக்கும் இது பொருளுக்குரியதான் அமானிதம், ஏனையவர்களுக்கு அமானிதம் இல்லை என்று சொல்லப்படுவது இல்லை. பொதுவான அமானிதம் என்பது அன்புக்குரிய சகோதரிகளே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பொறுப்புகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ, எதுவெல்லாம் சரிவர நாங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற சூழ்நிலையில் இருக்கிறோமோ, அவைகள் அனைத்துமே அமானிதம் என்கின்ற ஒரு சொல்லுக்குள் அடங்கும். எங்களுக்கு பிள்ளை செல்வம் கிடைக்கிறதா, அது எங்களுக்கு கிடைத்த அமானிதம். அந்த பிள்ளை ஒழுங்கான முறையில் வளர்த்து ஆளாக்கி அவனை இந்த தீனுக்கு பொருத்தமான ஆக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதை செய்ய தவறுவோம் என்றால் அது மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாக மாறும். தன்னுடைய தந்தை பெற்றோர்களை கவனிப்பது என் மீது அமானிதம், அந்த அமானிதத்தை நான் சரிவர நிறைவேற்ற வேண்டும். என்னுடைய பொருள் செல்வங்களை பாதுகாத்துக் கொடுப்பது என் மீது அமானிதம். இப்படி மனிதனுடைய அமானிதம் தொடர்பான பல விடயங்களை நாங்கள் எல்லாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்புக்குரிய சகோதரிகளே, அமானிதம் என்பது என்கின்ற ஒரு விடயத்தை பார்ப்பதற்கு முன்னால் சில விடயங்களை நாங்கள் யோசித்தாக வேண்டும். ஏனென்றால் புகாரியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஆயத்துல் முனாஃபிகி 3, இதா ஹத்தத கஸப வ இதா வஅத அஹ்லஃப அவர்கள் சொன்னார்கள், ஆயத்துல் முனாஃபிக்கி சலாஸ், சமூகத்திலே முனாஃபிக் நயவஞ்சகன் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒருவனுக்கு மூன்று நிபந்தனைகள் இருக்க வேண்டும். மூன்று மூன்று செயற்பாடுகள், மூன்று நிபந்தனைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அது அவன் ஒரு முனாஃபிக், அவன் ஒரு நயவஞ்சகன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நயவஞ்சகன் என்றால் அவன் காபே முஷ்ரிக் என்பது அல்ல. ஒருவர் காபில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை நயவஞ்சகன் என்று சொல்வது அல்ல. நயவஞ்சகன் யார் தெரியுமா? அது முஸ்லிமோ முஸ்லிம் இல்லையோ, அவனிடம் இந்த பண்புகள் யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் நயவஞ்சகர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஹத்தத கதப. நயவஞ்சகனுடைய முதலாவது பண்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் பேசினால் பொய் பேசுவான். பேசினால் பொய் பேசுவான் என்றால் அவனுடைய உண்மை பேச மாட்டான் என்பது அர்த்தம் அல்ல, உண்மை பேசுவான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அதிகமான சமயம் பொய் தான் பேசுவான். எதற்கெடுத்தாலும் பொய். சாதாரணமாக இன்று வீடுகளிலே பார்க்கிறோமே, பிள்ளையை சந்திப்பதற்கு ஒருவர் வந்தால் கூட, அல்லது கணவனை சந்திப்பதற்கு வந்தால் கூட அவர் வீட்டில் இல்லை என்று சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறார்கள். சாதாரணமாக பொய், சாதாரணமாக கூட பொய் சொல்லக்கூடியவர்களை பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரிகளே. அப்படியான பேசுவார்கள், உண்மை பேசுவார்கள், உண்மை பேசுவார்கள் என்பதற்கு இல்லை, உண்மை பேசுவார்கள், ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் பெரும்பான்மையான சமயம் பொய் தான் பேசுவார்கள். பொய் என்றால் பயமே இருக்காது, அது ஒரு சாதாரண ஒரு விடயம் அவர்களுக்கு மாறி இருக்கும். அது ஒரு நயவஞ்சகனுடைய அடையாளம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், வைதா வாத அஹ்லஃப. ஒரு நயவஞ்சகனுடைய இரண்டாவது அடையாளம் என்னவென்றால், வைதா வகத அகலப, யாருக்காவது ஒரு விடயத்தை நிறைவேற்றி தருகிறேன் அல்லது செய்து தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்தால் அதுக்கு மாறுதான் செய்வான். அதை தருகிறேன், இதை தருகிறேன், எது வேண்டாலும் கடன் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு கடனை கொடுக்காம விட்டாலும் அதனுடைய அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாதாவுக்கான மாற்றம். உதாரணமாக உங்களிடம் ஒருவர் வருகிறார், வந்து கேட்கிறார், எனக்கு அவசரமாக 100,000 பணம் தேவைப்படுகிறது, தர முடியுமா? ஓ தருகிறேன், பிரச்சனை இல்லை, இத்தனை தேதி வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அத்துணை நாட்களும் அவர் அந்த பணத்தை நம்பி சில விடயங்களை பேசிக் பண்ணி செய்துவிட்டு அந்த நாளிலே வந்து பணம் இருக்கிறதா என்று கேட்டால் என்னிடம் இல்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றால் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு முனாஃபிக்தனம், அதுவும் ஒரு நயவஞ்சகம். நாங்கள் கடன் கொடுப்பதாக இருந்தாலும் சரி. அன்புக்குரிய சகோதரிகளே, அப்படி என்றால் அந்த அளவுக்கு எந்த வாக்குறுதியாக இருந்தாலும், சிறு விடயமாக இருந்தாலும் பெரு விடயமாக இருந்தாலும் சரி, வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டு அதுக்கு மாறு செய்கிற போது அது ஒரு நயவஞ்சக தன்மையை ஊக்குவிக்கும். அது நயவஞ்சகனுடைய பண்பு என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவது காரணி தான் எங்களுடைய தலைப்போடு ஒத்துப்போகக்கூடிய காரணி, வைதாத்து மினஹான. ஏதாவது அமானிதம் கொடுக்கப்பட்டால், ஏதாவது நம்பிக்கைக்கு அவனிடம் ஏதாவது கொடுக்கப்பட்டால் வஹான, அதிலே மோசடி செய்வான். அன்புக்குரிய சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தெளிவாக சொன்னார்கள் பாருங்கள். யாருக்காவது ஏதாவது அமானிதமான பொருட்களோ அமானிதமான விடயங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னால் அதிலே அவன் மோசடி செய்வான். அப்படி மோசடி செய்பவனும் நயவஞ்சகன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நபி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சஹாபாக்களுடைய நிகழ்ச்சி நிரல் எங்களுக்கு தெரியும். ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை முறை தெரியும். சாயிபு சிர், ரகசியங்களுக்கு பொருத்தமானவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏதாவது மிக முக்கியமான ரகசியம் இருந்தால் ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் தான் சொல்லி வைப்பார்கள். என்ன ரகசியம், யார் யாரெல்லாம் அந்த சமூகத்தில் நயவஞ்சர்கள் முனாஃபிக்குகள் என்கின்ற விடை ஒரு லிஸ்ட் உண்டு. ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருந்தது, அபூபக்கர் சித்திக் அவர்களும் இருந்தார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலாவும் இருந்தார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்திலே அடையாளம் காட்டப்பட்ட முனாஃபிக்குகள் தொடர்பாக ஹுதைபா ரலியல்லாஹு தஆலாவும் அவர்களிடம் தான் சொல்லி வைப்பார்கள். அதனால் வரலாற்று ஆசிரியர்கள் அவரை சாயிபு சிர், ரகசியத்துக்குரியவர் என்று பெயர் சொல்லி அழைப்பார்கள். அப்படியான நயவஞ்சர்களுடைய விவரப்பட்டியில் இருந்த ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் உமர் ரலியல்லாஹு தஆலா அடிக்கடி போய் கேட்பார்கள், ஹுதைபா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்களிலே நானும் இருக்கிறேனா, சொல்லுங்களேன், நானும் இருக்கிறேனா ஹுதைபா என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் அடிக்கடி விசாரிப்பார்கள். ஹுதைபா சொல்வார், இல்லை உமர், நீங்கள் அதிலே இல்லை. அப்படி இருந்தாலும் உமருக்கு திருப்தி இல்லை, மீண்டும் மீண்டும் கேட்பார்கள். ஒரு தரம் கேட்டால் பரவாயில்லை. பல தடவைகள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உதைபர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் கேட்டார்கள். ஏன் தெரியுமா? தன்னுடைய பேர் ஒரு நயவஞ்சகன் என்கின்ற அந்த விபரத்திலே வந்து விடக்கூடாது. அவருடைய பாரதூரம் தெரியும், அதனால் ஏற்படக்கூடிய விபரீதம் தெரியும். அதனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிக்கடி கேட்பார்கள். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், அந்த நயவஞ்சக தனத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டார்கள், பயந்தார்கள். அப்படியான ஒரு விடயத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படியான பண்புகள், பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், ஏதாவது அமானிதமான நம்பிக்கைக்குரிய பொருட்கள் ஏதாவது நம்பிக்கையாக ஏதாவது கொடுக்கப்பட்டால் அதிலே மோசடி செய்வான், இது ஒரு அமானிதத்துக்கு மாற்றமானது, நயவஞ்சகனுடைய பண்பு என்று சொல்லிவிட்டு அதே ஹதீஸினுடைய வேறொரு ரிவாயத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் நினைக்கிறோமா நயவஞ்சகன் என்பவன் தொழ மாட்டான் என்று, நினைக்கிறோமா அவன் நோன்பு பிடிக்க மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த பண்பு இருக்கிறவன் வைன்சாம, ரமலானுடைய காலம் என்ன, சுன்னத்தான நோன்புகள் என்ன, பல நோன்புகள் நோற்றாலும், வைன்சல்லா வாழ்க்கையில பல தொழுகைகளை தொழுதாலும், முஸ்லிம் தான் ஒரு முஸ்லிம் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்தாலும், இந்த பண்புகள் யாரிடம் எல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே முனாஃபிக். அவன் தொழுது இருந்தாலும் சரி, தொழுதாலும் சரி, நோன்பு பிடித்தாலும் சரி, முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தப்பட்டாலும் சரி, அவன் முனாஃபிக் முனாஃபிக் தான், நயவஞ்சகன் நயவஞ்சகன் தான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு மிக முக்கியமான பேணுதலும், மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக அமானிதம் இருப்பதை பார்க்கிறோம். வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிலையிலும் அமானிதம் வேண்டும். அமானிதம் என்பது நாங்கள் நினைப்பது போன்று நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல, அல்லது முந்தி நபிமார்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல. அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா சொல்கிறான், அமானிதம் என்பது மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்னதிலிருந்தே உருவாக்கப்பட்ட ஒரு விடயம். சூரா அஹ்காபினுடைய 72 முதல் 73 வசனங்களை பார்க்கிற போது, இன்ன அரல்னல் அமானத் அல சமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபாலி ஃபபைன அய்யஹ்மிலஹா. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான் என்ன தெரியுமா, இன்ன அரல்னல் அமானத், நாங்கள் இந்த அமானதத்தை முதன் முதலாக யாருக்கு தெரியுமா கொடுத்தோம், மனிதர்களுக்கு அல்ல. மனிதர்களுக்கு நாங்கள் முதன் முதலாக இந்த அமானதத்தை கொடுக்கவில்லை. அமானதம் முதன் முதலாக கொடுக்கப்பட்டது வல சமாவாத்தி வல் அர்லி வல் ஜிபால், வானத்துக்கும் பூமிக்கும் மலையிடமும் நாங்கள் ஒப்படைத்தோம், இந்த அமானதத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், அந்த சரிபாரை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எடுத்து காட்டினோம் வானத்துக்கும் பூமிக்கும் மலைக்கும். ஆனால் அந்த மலைகளும் அந்த பூமியும் வானமும் அந்த அமானத்தினுடைய பெருமதியை பார்த்து, அதனுடைய அந்த கடினமான ஒரு தன்மையை பார்த்து மறுத்து விட்டன, எங்களால் எடுக்க முடியாது யா அல்லாஹ். மலைகளும் மறுத்து விட்டன, பூமியும் மறுத்து விட்டது, வானமும் மறுத்து விட்டது, எங்களால் இந்த அமானத்தை பொறுப்படுத்த முடியாது, அந்த அளவுக்கு பாரதூரமானது. அதன் பிறகு மனிதர்கள் அதனை சுமந்து கொண்டார்கள் இந்த அமானிதத்தை. அதன் பிறகுதான் மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இருந்தாலும் இன்று அமானிதம் கொடுக்கப்பட்ட மனிதர்கள் எப்படி தெரியுமா இருக்கிறார்கள், கான வலுமஞ்சஹுலா, அதை எப்படி செய்ய வேண்டும் என்றும் தெரியாதவர்களாக, அதிலே அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அஹ்சாபினுடைய 72 வசனத்தை பாருங்கள், எந்த அளவுக்கு யதார்த்த பூர்வமான உண்மையான நிலவரத்தை அல்லாஹு தஆலா எவ்வளவு ஆழமாக சொல்லி இருக்கிறான் என்று பாருங்கள். மனிதனிடம் கொடுக்கப்பட்ட அமானிதம் இதுவரைக்கும் ஒழுங்கான முறையில் நிறைவேற்றப்படவில்லை என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆன் இறங்குகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சொல்லிவிட்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு யதார்த்த பூர்வமான அமானிதத்தை போடக்கூடிய ஒரு சிலரைத்தான் இன்றைய சமூகத்தில் பார்க்க முடிகிறது என்பதை எவ்வளவு அழகாக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் எல்லாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்புக்குரிய சகோதரிகளே, பொதுவாக வாழ்க்கை நடைமுறைகளை பொறுத்தவரைக்கும் அமானிதம் என்பது பல் துறைகளில் இப்பொருட்களில் மாத்திரம், நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று பொருட்களில் மாத்திரம்தான் அமானிதம் என்று இல்லை. அமானிதத்தை பொறுத்தவரைக்கும் சில அமானிதத்தினுடைய சில வரைமுறைகளை பார்க்கிற போது, ஒரு மனிதன் ஒருவரிடம் ரகசியம் சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே, அந்த ரகசியத்தை பரகசியமாக வேறு யாரிடமும் சொல்வார் என்றால் அது அமானிதத்தை மீறியவர் என்பதுதான் அர்த்தம். ஏனென்றால் ஒரு மனிதன் ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை காலங்களிலே பார்க்கிற போது விளங்கும், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய சம்பவம் எங்களுக்கு எல்லாம் தெரியும். புகாரினுடைய 3623வது ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சக்கராத்துல் மௌத்துடைய நேரம், நபி அவர்கள் வஃத் ஆகக்கூடிய சூழ்நிலை, அந்த சமயம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவும் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு வருகிறார்கள். சந்திப்பதற்கு வருகிற போது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகிலே அழைத்து ஒரு விடயத்தை சொன்னார்கள். ஒரு விடயத்தை சொன்னதும் ஃபாத்திமா தேங்கி தேங்கி அழ ஆரம்பித்தார். கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது, அந்த அளவு அழுகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறிது நேரத்தில் மீண்டும் ஃபாத்திமாவை அழைத்தார். அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஒரு விடயத்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னார்கள். அந்த சமயம் அழுது கொண்டிருந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திரும்ப சிரிக்க ஆரம்பித்தார், புன்னகைக்க ஆரம்பித்தார்கள். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திமாவை அழைத்து கேட்டார், ஃபாத்திமா என்ன சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலிலே சிரித்தீர்கள் பிறகு அழுகிறீர்கள், என்ன காரணம் ஃபாத்திமா என்று சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இது எங்களுக்கு ரகசியம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய ரகசியம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பிற்பட்ட காலத்தில் எதற்காக வேண்டி அழுதார்கள், எதற்காக வேண்டி சிரித்தார்கள் என்பது தெரிய வந்தது. அந்த ரபி அவர்கள் மரணிக்கின்ற சமயம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்பதை கூட அவருடைய மனைவிக்கு கூட ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லவில்லை. அந்த அளவுக்கு அந்த ரகசியத்தை பேண வேண்டும் என்கின்ற அடிப்படை என்று இருந்தது. எதற்காக வேண்டி சிரித்தார்கள், எதற்காக வேண்டி அழுதார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து சொன்னது, மகளை நான் வஃபாத்தாக போகிறேன், இன்னும் ஒரு நாட்களில் இரண்டு நாட்களில் நான் வஃபாத்தாக போகிறேன் என்கின்ற விடயத்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சமயம் அந்த பிரிவை தாங்க முடியாமல் ஃபாத்திமா ரலி அவர்கள் அழுதார்கள், தேங்கி தேங்கி அழுதார்கள். ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஃபாத்திமாவை அழைத்து சொன்ன விடயம் என்னவென்றால், ஃபாத்திமா நான் வஃபாத்தாக போகிறேன், இருந்தாலும் என்னுடைய குடும்பத்திலே என்னை முதன் முதலாக வந்து சந்திக்கப் போவது நீதான். சந்திக்கப் போவது நீதான் என்றால் என்ன அர்த்தம்? முதன் முதலாக இந்த குடும்பத்திலே எனக்கு பிறகு வஃபாத்தாக போவது நீதான் ஃபாத்திமா. அந்த சமயம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிரித்தார்கள் ஆனந்தத்தினால். யாராவது தான் வஃபாத்தாக போகிறேன் என்கின்ற விடயம் தெரிந்தால் சிரிப்பார்களா? கேன்சர் நோய் என்று வைத்துக் கொள்வோமே, ஒருவருக்கு கேன்சர், டாக்டர் வந்து சொல்லுகிறார் இன்னும் ஒரு மாசம் தான் இருப்பார் அல்லது ஒன்றரை மாசம் தான் இருப்பார் என்று இப்படி எதிர்வுகள் இப்படி சொல்லப்படுகிறது. ஒரு மாசம், பெரும்பாலும் ஒரு மாசம் இருக்கலாம். அந்த சமயம் அந்த பிரிவை, அதனுடைய அந்த வார்த்தையை ஒரு மனிதனால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? தனக்கு மரணம் நிச்சயமாக வரப்போகிறது என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது, ஆனால் இன்னும் சில நாட்களில் வரப்போகிறது என்கின்ற ஒரு விடயம் தெரிகிற போது சாதாரணமாக ஒரு சாதாரணமான மனிதனால் அது ஒரு ஒரு சந்தோஷமான விடயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நபி அவர்கள் சொன்னது போன்று நபி அவர்கள் வஃத் ஆகி 6 மாதத்துக்குள்ளேயே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வஃத் ஆனார்கள். இன்னா இலைஹி ராஜிஊன். அப்படி ஒரு ரகசியம் என்கின்ற விடயத்தில் எந்த அளவுக்கு தெரியுமா? புகாரியுடைய இன்னொரு ஹதீஸை பார்க்கிற போது விளங்கும். 4533வது ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே வீதியினால் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதிலே அந்த சிறுவர்களிலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் விளையாடி கொண்டிருந்தார்கள். அனஸ் இப்னு மாலிக் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹாதிம்களில் ஒருவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸை கூப்பிட்டு, அனஸ் இந்த இடத்துக்கு இந்த விடயமாக போய் வாருங்கள் என்று சொல்லி ஒரு விடயத்தை, ஒரு ரகசியத்தை சொல்லி அந்த இடத்துக்கு போய் வர சொல்லுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் போய் வருகிறார்கள். போய் வந்ததன் பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அனஸ் இது ரகசியம், யாரிடமும் சொல்ல வேண்டாம். இது ரகசியம், போய் வந்த விடயம் ரகசியம், யாரிடமும் சொல்ல வேண்டாம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா நபி அவர்களிடம் இருந்து போய் வீட்டை போகிறார்கள். வீட்டை போனவுடன் உம்மு சுலைம் அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாய் அனஸிடம் கேட்கிறார், அனஸ் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே போய் வர சொன்னார்கள், என்ன அம்மா என்னிடம் இதை பற்றி கேட்க வேண்டாம், நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ரகசியம், தாயாக இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இவைகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தினுடைய நடைமுறை எதை தெரியுமா சொல்கிறது? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் ரகசியமாக இருந்தால், சொல் என்று சொன்னாலும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னாலும் அது ரகசியம். என்னை பற்றி நான் ஒருவரிடம் சொல்லுகிறேன், என்னுடைய விடயங்கள் தொடர்பாக சொல்லுகிறேன், அல்லது என்னை பற்றி ஒருவருக்கு தெரிய வருகிறது. நான் என்னை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்னால் வேறு விடயம், நான் சொல்லாத விடயங்களையோ அல்லது நான் சொல்லி சொல்ல வேண்டாம் என்று சொன்ன விடயங்களையோ ஒருவர் சொல்லுகிற போது அது அமானுதத்துக்கு மாற்றமான ஒரு பாரதூரமான விடயமாக மாறும். இன்றே பாருங்கள், ஒரு விடயத்தை எவ்வளவு ஒரு காட்டுத்தியாக என்று விடயங்கள் பரவுகிறது. ஒரு விடயத்தில் ஏதாவது ஒரு விடயம் நடந்து விட்டால் மிக சீக்கிரமாக ஊர் முழுவதும் விடயம் பறந்துவிடும். உதாரணங்கள் ஆயிரம் உதாரணங்கள் சொல்லலாம், ஆனால் பொருத்தமாக இருக்காது என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மிக வேகமாக இன்றைக்கு கூடிய ஜிமெயில் யாகுவை விட மிஞ்சிவிடக்கூடிய சோசியல் மீடியாக்களை விட மிஞ்சிவிடக்கூடிய அளவுக்கு அதிகமான முறையில் இன்று சிறு விடயங்கள் கூட ரகசியங்கள் கூட பரவக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். இல்ல அல்லாவிட்டால் இப்படி பாருங்கள், சில நண்பர்கள் இருப்பார்கள், ஆரம்பத்தில் நல்ல பழக்கம், சாதாரணமான பழக்கம் அல்ல, நன்றா ஒன்றா கூடி நல்ல பழக்கம், இவருடைய ரகசியம் அவருக்கு தெரியும், அவருடைய ரகசியம் இவருக்கு தெரியும், இப்படி பாவமோ நல்ல விடயமோ இரண்டும் இருக்கிறது, ரகசியம் தெரியும். ஆனால் ஒரு காலத்தில் சண்டை வருகிற போது அல்லது பிரிகிற போது என்ன நடக்கிறது தெரியுமா? அவருடைய ரகசியத்தை இவர் சொல்லுவது, இவருடைய ரகசியத்தை அவர் சொல்லுவது என்று ரகசியத்தை பரகசியமாக ஆக்கி அந்த அளவுக்கு சமூக சூழ்நிலையிலே பிரச்சனைகளும் தேவையில்லாத சங்கடங்களும் வருவதற்குரிய காரணிகளாக இன்று அமானிதம் பேணப்படாமல் இருப்பது மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது. அதிலும் பெண்களுடைய விடயத்தில் அன்புக்குரிய சகோதரிகள் சொல்லவா வேண்டும், இன்று ஒரு வீட்டிலே சாதாரணமாக கூடினால் பேசு பொருள் என்ன தெரியுமா? ஒரு வீட்டிலே வீட்டிலே நான்கு பேர் கூடினால் பேசு பொருள் அடுத்த வீடு அல்லது வேறு எங்கே இருக்கக்கூடிய ஆறாவது ஒருவரை பற்றி தான் பேசப்படும். பேசுவது கோல் அல்லது புறம் அல்லது ரகசியம் என்பது கூட அதிகமான பெண்களுக்கு தெரியாது. இன்றைய சமூக பிரச்சனை என்ன தெரியுமா? பெரும் பிரச்சனை இன்றைய சமூகத்தில் பிரச்சனை என்றால் தான் செய்வது பாவம் என்று தனக்கே தெரியாது. நான் பேசிக்கொண்டிருப்பது பாவம் என்பது தனக்கே தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைய சமூக போங்கு போய்கொண்டிருப்பது என்பதை நாங்கள் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே. ஏனென்றால் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக குர்ஆனுடைய பல வசனங்களில் வல்லதீனகும் லி அமானாத்திகும் வஹதிகும் ராவுன் வல்லதீனகும் பிஷஹாதத்திகும் காயிமூன் வல்லதீனகும் அலா ஸலவாத்தியும் மாரிஜினுடைய 32 முதல் 32 வசனங்களில் அல்லாஹு சொல்கிறான், ஒரு மூமின் என்பவன், ஒரு சொர்க்கவாதி என்பவன் எப்படி தெரியுமா இருப்பான்? இவன் ஒரு சொர்க்கவாதி என்று எப்படி தெரியுமா சொல்ல முடியும்? வல்லதீனகும் அவர்கள் எத்தேவலாக இருப்பார்கள் என்றால் லே அமானத்தையும் வருதியும் ராவும் அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளுடைய அமானதங்களை சரிவர நிறைவேற்றுவார்கள், அமானிதங்களுடைய தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார்கள். அவர்கள் நீங்கள் சொர்க்கவாதிகளாக பார்த்துக் கொள்ளுங்கள், தொழுகைகளை சரியான முறையில் நிறைவேற்றுவார்கள், அவர்கள் சாட்சிக்காக அழைக்கப்பட்டால் சாட்சியை மிகச்சரியாக நிறைவேற்றுவார்கள், அப்படியானவர்களை சொர்க்கவாதியாக நீங்கள் எதிர்பாருங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியிலே இன்றைய சமூகத்துக்கும் சரி அன்றைய சமூக நடைமுறைக்கும் சரி அந்த அளவுக்கு மிக பொருத்தமான விடயங்களை அல்லாஹு தஆலாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமானிதம் தொடர்பாக பேசியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்கள் எல்லாம் இன்னும் ஒன்று மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது, அது மிகப்பெரிய அமானிதம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடல் உறுப்புகள், அது மிகப்பெரிய ஒரு அமானிதம். ஒரு அமானிதத்தினுடைய பெருமதி, ஒரு ஒரு ஞாமத், ஒரு அறுக்கொடியுடைய பெருமதி எப்போது தெரியுமா? தெரியும், அந்த ஞாமத் அந்த அறுக்கொடி இல்லாமல் இருக்கிற போதுதான் அதனுடைய பெருமதியை விளங்கும். ஒரு மனிதனுக்கு உடல் உறுப்பு பெருமதியானது பிரயோஜனமானது என்பது எப்போது விளங்கும் தெரியுமா? அது இல்லாத போதுதான் விளங்கும். ஒரு குருடரிடம், ஒரு அந்தகரிடம் போய் ஒரு கண்ணினுடைய பெருமதி என்ன என்று கேட்டு பார்த்தால்தான் அந்த கண்ணினுடைய பெருமதி விளங்கும். ஒரு உடல் உறுப்பு இல்லாத அங்கவீனரிடம், காலையில் கை இல்லாத ஒருவரிடம் அவர் படுகின்ற கஷ்டங்களை பார்க்கிற போது, உணர்கிற போதுதான் எனக்கும் கால் கை இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் என்பது விளங்கும். அப்படியான தரப்பட்டது எங்களுக்கு ஞானத்தும் அமானிதமும் என்கின்ற இரண்டும் சார்ந்த விடயம். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விடயத்தையும் அல்லாஹு தஆலா அமானிதமாகவே படைத்திருக்கிறான். வகுல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஐயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மெய்ப்பாளன், அவனுடைய மெய்ப்பை பற்றி கேட்கப்பட்டே தீருவான். மெய்ப்பாளன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தன்னுடைய சமூகம் சார்ந்த தனக்கு கீழ் உள்ளவர்களை சரிவர அவனுடைய அமானிதத்தை நிறைவேற்றுவது அவன் மீது பொறுப்பு. அந்த அமானதம் நிறைவேற்றப்படாத விடத்து அவனிடம் நிச்சயமாக கேள்வி எனக்கு இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை அதில் தெளிவாக சொல்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைய சமூகம் தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அமானிதம் தானா என்பதை கூட விளங்க மறுக்கிறது. கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அமானிதம் தானா, உண்மையிலேயே நான் அமானிதத்தை நிறைவேற்றுகிறேனா என்கின்ற ஒரு பலமான கேள்வி இருக்கிறது. இன்று பாவங்கள் அதிகமாக நடக்கிறது, அதிகமான பாவங்கள், சாதாரணமாக கூட பாவங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீதை பொறுத்து பார்க்கிற போது அல்ல ஐனானி தஸ்னியான் வல் எதானி தஸ்னியான் வல் உதுனானி தஸ்னியான், மனிதனுடைய இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கிறது, மனிதனுடைய இரண்டு கால்களும் விபச்சாரம் செய்கின்றன, மனிதனுடைய இரண்டு கைகள் விபச்சாரம் செய்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லுகிற போது சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், யா ரசூலல்லாஹ், மனிதனுடைய கண்கள் விபச்சாரம் செய்கிறதா, கால்களா, கைகளா, எப்படி யா ரசூலல்லாஹ், எப்படி ஒரு யதார்த்த பூர்வமான விபச்சாரம் என்றால் எங்களுக்கு தெரியும். ஒரு ஆண் பெண் துர்நடத்தை மூலம் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால் அது விபச்சாரம் என்பது தெரியும். கண்கள், கைகள், கால்கள் எப்படி விபச்சாரம் செய்கின்றன யா ரசூலல்லாஹ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிற போது நபி அவர்கள் சொன்னார்கள், என்ன தருமை தோழர்களே, கண்களுடைய விபச்சாரம் என்பது என்ன தெரியுமா? இவையெல்லாம் பார்க்க கூடாது, பார்ப்பது தடையும், ஹராமும், அது பாவத்தை ஏற்படுத்தும். அப்படியான விடயங்களை பார்ப்பது கண்கள் செய்யக்கூடிய விபச்சாரம். இவைகளை துன்புறுத்தக்கூடாது, கையினால் எதவைகளெல்லாம் செய்யக்கூடாது, எதவையெல்லாம் பாவம் என்று பார்க்கப்படுகிறது அவைகளை கைகளின் மூலமாக, கால்களின் மூலமாக செய்வது அது கால்கள் செய்யக்கூடிய விபச்சாரம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்படி இந்த ஹதீஸை வைத்து பார்க்கிற போது எங்களால் வாழ்க்கையில் பாவத்தை விட்டு தவிர்ந்து தப்பி இன்று மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? இன்று ஆண்களும் சரி பெண்களும் சரி வீதியினால் போகிற போது எத்துணையோ ஆண்கள் பெண்களை பார்க்கிறார்கள், பெண்கள் ஆண்களை பார்க்கிறார்கள். வீட்டிலே இன்று நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத பல விடயங்கள். இன்று அதிகமான பெண்களுக்கு வீட்டிலே தீவை இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை ஓடாது. அந்த நாடகம், ஒரு நாளைக்கு நாடகம் பார்க்கவில்லை என்றால் அந்த நாளிலே திருப்தியே இருக்காது. எந்த அளவுக்கு தெரியுமா, இன்றைய சமூகத்தில் பல பெண்கள் இருக்கிறார்கள், ஒரு தொடர் இருக்கிறது, ஒரு நாடகம் சென்று கொண்டிருக்கிறது, அந்த நாடகம் தப்பித்தவரை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்றால் அந்த தொடரில் என்ன நடந்திருக்குமோ, அவனுக்கு என்ன நடந்திருக்குமோ, அந்த அவருக்கு என்ன நடந்திருக்குமோ என்று பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடியவர் என்போ இன்று என்ன நடந்தது என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைய ஈமானிய சூழ்நிலையும் அம்மானியம் தொடர்பான பங்கும் இன்றைய சமூகத்தில் மாறி இருக்கிறது என்பதை அன்புக்குரிய சகோதரிகளை வெட்கப்பட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த அளவுக்கு இன்று சமூகத்திலே பாவம், அமானிதம் என்கின்ற இரண்டு விடயங்களையும் மீறக்கூடிய, பாவத்தை செய்து கொண்டு அமானிதத்தை மீறக்கூடிய செயற்பாடுகள் இன்று சமூகத்தில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஏன் தெரியும் அன்புக்குரிய சகோதரிகளே, வாழ்க்கையில் சில அமானிதங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீதை அடிப்படையாக வைத்து பார்க்கிற போது அமானிதம் என்பதற்கு எதிர்ப்பதம் எது தெரியுமா? மோசடி. ஒரு மனிதன் சொல்வார்கள் ஒத்த கருத்து எது கருத்து என்று சொல்வார்களே, அது போன்று அமானிதம் என்றால் அதுக்கு எது கருத்து? மோசடி. ஒரு மனிதன் அமானிதம் நிறைவேற்றவில்லை என்றால் என்ன அர்த்தம்? தன்னுடைய வாழ்க்கையில் மோசடி செய்கிறான் என்பது அர்த்தம். ஏனென்றால் அன்புக்குரிய சகோதரிகளே, புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ் எங்களுக்கெல்லாம் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தைய சமூகம் பனு இஸ்ரவேலுடைய சமூகமாக இருக்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. ஒரு மூன்று தோழர்கள், மூன்று பேர் ஒரு வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கொண்டிருக்கிற போது ஒரு குகைக்குள் அடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குகைக்குள் செல்கிற போது அந்த குகையினுடைய வாயில் பெரிய ஒரு கல்லினால் அடைக்கப்பட்டு விடுகிறது. மூன்று பேரும் குகைக்குள்ளே, என்ன செய்வது என்று தெரியாது. மூன்று பேரும் தள்ளினால் கூட கல் அசையாது, அந்த அளவுக்கு பாரிய கல். என்ன செய்வது? யோசித்து யோசித்து பார்க்கிறார்கள், விடையில்லை. கடைசியிலே ஒரு முடிவெடுக்கிறார்கள், நாங்கள் மூன்று பேரும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த அமல்கள் தொடர்பாக அவர் இறைவனிடம் முறையிடுவோம். நான் இந்தெந்த நன்மைகள் செய்திருக்கிறேன் யா அல்லாஹ், அதனால் இந்த கல்லை, அந்த நன்மைகளை பொருட்டாக வைத்து இந்த கல்லை அகற்றி எங்களை வெளியே செல்ல அனுமதி தந்துவிடு என்கின்ற அடிப்படையிலே துவா செய்வோம் என்று முடிவுக்கு வந்து ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் தொடர்பாக சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, முதலாவது நபர் தன்னுடைய தாய் தந்தைக்கு செய்த உபசரிப்பை தொடர்பாக, தனது தாய் தந்தைக்கு செய்த கடமைகள் தொடர்பாக பேசுகிறார். எங்களுக்கெல்லாம் அந்த சம்பவம் தெரிந்திருக்கும். இரண்டாவது நபர் ஒரு இக்கட்டான விபச்சாரம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருந்தும் கூட அந்த விபச்சாரத்தை தவிர்ந்து கொண்டதாக சொல்கிறார். முதலாவது நபர் தன்னுடைய தாய் தந்தைக்கு செய்த கடமைகள் தொடர்பாக சொல்கிற போது கொஞ்சம் கல் நகர்கிறது, ஆனால் இரண்டு பேரும் வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை. நகர்கிறது, ஆனால் மூன்று பேரும் செல்ல முடியாத அளவு இருக்கிறது. இரண்டாவது நபர் சொல்லுகிறார், இப்படி நான் ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்து அந்த விபச்சாரத்தில் இருந்து என்னை விடுவித்துக் கொண்டேன். ஒரு பெரிய சம்பவம் ஷோட்டாக சொல்லுகிறேன், விடுவித்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறார்கள். அந்த சமயம் இன்னும் கொஞ்சம் கல் நகர்கிறது. மூன்றாவது நபர் சொல்லுகிறார், மூன்றாவது நபருடைய விடயம் மிக முக்கியமானது இந்த இடத்திலே. அந்த நபர் சொல்லுகிறார், நான் ஒரு நாள் என்னுடைய வீட்டில் இருந்து ஒரு என்னுடைய வீட்டு வேலைக்காக வேண்டி ஒரு வேலைக்காரரை எடுத்திருந்தேன். அந்த வேலைக்காரர் அந்த நாளில் என்னுடைய வீட்டிலே வேலை செய்தார். வேலை செய்துவிட்டு என்னிடம் அந்த நாளுக்குரிய கூலியை வாங்காமலே போய்விட்டார். அந்த நாள் அவர் என்னுடைய வீட்டில் செய்த வேலைக்குரிய கூலியை என்னிடம் அவர் வாங்கவில்லை, வாங்காமலே செய்து சென்று விட்டார். அவருடைய கூலி இருக்கிறதல்லவா, அது அவருடைய ஹக்கு.
அதை நான் பயன்படுத்தாமல் அதை நான் வைத்துக் கொண்டு இருக்க முடியாது. அதனால் என்ன செய்தேன், என்னுடைய ஒரு காணி இருந்தது, அந்த காணியிலே அந்த நபருக்கு கொடுக்க வேண்டிய கூலியை எடுத்து ஒரு சிறு கொஞ்சம் கோதுமை மணிகளை வாங்கி அந்த பூமியிலே சில கோதுமை மணிகளை நான் தூவி விட்டேன். சில காலத்தில் அந்த கோதுமைகள் எல்லாம் முளைத்து ஒரு பெரும் அறுவடைக்குரிய தானியங்களாக மாறின. அதனை அறுவடை செய்து கோதுமையாக மாற்றி அதிலிருந்து இரண்டு சோடி ஆட்டை வாங்கிவிட்டேன். அந்த இரண்டு சோடி ஆடுகளும் மந்திகளாக மாறின. அந்த அந்த மந்திகளில் இருந்து இரண்டு ஒட்டகங்களை வாங்கிவிட்டேன், அதுவும் பெரும் மந்தியாக மாறியது. இப்படி அவருடைய அந்த சிறு உழைப்பு பெரும் தானிய கேந்திரமாக மாறி, பெரும் ஆட்டு மந்தியாக மாறி, ஒட்டக மந்தியாக மாறி, இப்படி பெரும் மந்தியாக நின்று கொண்டிருக்கிற சமயம், அந்த சமயம் அதனை பராமரிப்பதற்கு அவருடைய பணத்தில் அந்த ஒட்டகம் ஆட்டின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட வருமானத்தின் மூலமாக 4-5 அடிமைகளையும் வாங்கி போட்டேன். அடிமைகளும் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயம் ஒரு நாள் என்னிடம் வந்த அதே வேலைக்காரன் திரும்பி வந்தான், வந்து என்னிடம் கேட்டான், நான் ஒரு நாள் உங்களிடம் வேலை செய்து ஞாபகம் இருக்கிறதா, எனக்கு நீங்கள் தர வேண்டிய கூலியை தரவில்லை, நான் வாங்காமல் சென்று விட்டேன், இப்போது கஷ்டமா இருக்கிறது, அந்த கூலியை எனக்கு தாருங்கள். உடனே நான் சொன்னேன், உன்னுடைய கூலியா இதோ இருக்கிறது, இந்த ஆட்டு மந்தையும் ஒட்டக மந்தையும் இந்த அடிமைகளும் இந்த தானிய வயல்களும் உனக்குரியதுதான், எடுத்துக்கொண்டு சென்று விடு. பார்த்தான், பார்த்துவிட்டு என்னிடம் கேட்டான், அதை சஸ்தாய் என்னை ஏதாவது நீங்கள் என்ன சொல்வார்கள், பகடி பண்ணுகிறீர்களா, அல்லது என்னை பகடியாக நீங்கள் ஏதாவது என்னை செய்கிறீர்களா, இவைகளெல்லாம் நான் உங்களிடம் வந்தது என்னுடைய கூலியை வாங்குவதற்கு. நீங்கள் சொல்கிறீர்கள் ஆட்டு மந்தை இருக்கிறது, ஒட்டக மந்தை இருக்கிறது, அடிமைகள் எல்லாம் என்னுடையது என்று. உடனே நான் சொன்னேன், இது உன்னுடைய உழைப்பின் மூலமாக வந்த விடையும், இந்த உழைப்பின் மூலமாக இந்த இவைகள் உன்னுடைய அந்த பணத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டவைகள் தான், இவை அனைத்தும் உனக்குரியது, அனைத்தையும் எடுத்து சென்று விடு. ஆனால் என்னுடைய உழைப்புக்கு கூட அவன் ஒன்றுமே தராமல் அனைத்தையுமே எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். எல்லாவற்றையும் உன்னுடைய அளவுக்கு உன்னுடைய விடயங்களுக்காக வேண்டி நான் செய்தேன், இது அமானிதம், என்னுடைய அமானிதத்தை நான் சரியான முறையில் நிறைவேற்றினேன், தவறு இருப்பேன் என்றால் உன்னுடைய பாவம் உன்னுடைய தண்டனிலிருந்து நான் தப்ப முடியாது என்பதற்காக இந்த காரியத்தை இஹ்லாஸான முறையில் செய்தேன், யா அல்லாஹ் இந்த நல்ல அமலை ஏற்றுக்கொண்டு விடுவித்து விடு என்று துவா செய்தார். உடனே அந்த கல் அகன்றது, மூன்றுவரும் வெளியேறியதாக ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, இவைகள் எல்லாம் வரலாறுகள் மாத்திரம் அல்ல, இவைகளை வரலாறுகளாக மாத்திரம் நாங்கள் நோக்க முடியாது. அந்த அளவுக்கு அமானிதம் தொடர்பான அக்கறையும் அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த உணர்வும் அன்றைய சமூக மக்களிடம், நபி அவர்களுடைய காலத்தில் மாத்திரமல்ல இன்றைய சமூக மக்களிடம் கூட அந்த அமானியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற உணர்வு அன்றைய சமூகத்தில் இருந்தது என்பதை நாங்கள் எல்லாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, இன்று மிக முக்கியமான சில அமானியங்கள் இருக்கிறது. ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோரையோ அல்லது ஒரு பெற்றோர் தனது பிள்ளையோ கவனிப்பது இன்று மிக முக்கியமான அமானியம். இன்றைய சமூகத்திலே பாருங்கள், பிள்ளைகளுடைய சூழ்நிலையும் அல்லது பெற்றோர்களை கவனிக்கின்ற முறைமையிலும் இன்றைய சமூக நடைமுறை எப்படி இருக்கிறது? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன தெரியுமா சொல்கிறான், வலா தக்குல் லஹுமா உஃபின், உன்னிடம் வயது சென்ற தாயோ தந்தையோ அல்லது இருவரில் ஒருவர் என்றால் ஒருவருக்கு தாயும் தந்தையும் வயது போனது காலத்தில் இருப்பார்கள், அல்லது தந்தை பாபா தாய் தாய் மட்டும் இருப்பார், அல்லது தாய் பாபா தாய் தந்தை மட்டும் இருப்பார். இப்படியான ஒரு சூழ்நிலை வருகிற போது உன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு என்று கூட சொல்லி விடாதே என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைய சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன தெரியுமா, ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம், இன்று வயது போன பெற்றோர்கள் இன்றைய சமூகத்தினால் கவனிக்கப்படுவதே இல்லை. அதிகமான இடங்களில் ஒரு பிள்ளைகள் எப்படியோ தன்னை வளர்த்து அமானுதத்தை நிறைவேற்றினார்கள், ஒரு பிள்ளையை வளர்த்து தன்னுடைய பெற்றோர் எப்படி ஒரு அமானுதத்தை தனக்கு தரப்பட்ட ஒரு அமானுதத்தை நிறைவேற்றினார்களோ, அந்த குறிப்பிட்ட வயது சென்றதன் பிறகு பிள்ளைகளுக்கு பெற்றோர் அமானுதமாக கொடுக்கப்படுகிறார்கள். அந்த அமானுதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா, வலா தக்குல் லஹுமா உஃபின், சீ என்கின்ற வார்த்தை கூட சொல்லிவிடாதே. சீ என்கின்ற வார்த்தை கூட சொல்லிவிடாது என்றால் என்ன தெரியுமா அர்த்தம், சீ என்று சொல்லிவிடாது என்பது மாத்திரம் அல்ல, அன்றே பயந்து போன காலத்திலே நீங்கள் சீ என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் நடந்து கொள்வார்கள். இருந்த இடத்திலேயே மலங்களிப்பார்கள், இருந்த இடத்திலே சலங்களிப்பார்கள், உடுப்பு துவைத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும், தலையிலே பேன் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், மலசல கூட்டத்துக்கு அழைத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும், வைத்திய செலவு இருக்கும், உணவு செலவு இருக்கும், ஆடை செலவு இருக்கும், எல்லா தொல்லைகளும் இருக்கும். பேசுவதும் நான் ஒன்று பேசுவேன், அவர் ஒன்று பேசுவார், பேசுவதற்கும் கதைப்பதற்கும் செயற்பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். ஆத்திரம் வரும், அவசரப்படுவோம், கோபம் வரும். இப்படியான சூழ்நிலைகளையெல்லாம் வயது முதிர்ந்த பெற்றோர்களின் ஊடாக வரும் என்று தெரிந்துதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், என்னதான் நடந்தாலும் வீட்டிலே மலம் கழித்தாலும் இந்த வேலை ஏன் செய்தா என்றோ, சலம் கழித்தாலும் ஏன் இப்படி செய்தா நீயே கழுவு என்றோ, அல்லது எந்த சூழ்நிலையில் கூட தன்னுடைய பெற்றோர்களை எந்த சமயத்தில் கூட சீ என்கின்ற ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடக் கூடாது என்று சொல்கிறார்கள். ஏன் தெரியும் அன்புக்குரிய சகோதரிகளே, பெற்றோர்கள் என்பது எங்களுக்கெல்லாம் தெரியும், பெற்றோர்கள் என்பவர்கள் பொதுவாக சிறு வயதிலே என்னவென்றும் கூட தெரியாத சூழ்நிலை, நான் யார் என்று இந்த உலகத்தில் கூட தெரியாத சூழ்நிலையில் தூக்கி வீசிவிட்டு கூட போகலாம். ஆனால் வளர்த்து மல்லம் கழுவி சலம் கழுவி ஆடை உடுத்து அலங்காரம் பண்ணி எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து தான் உண்ணாவிட்டாலும் தனது பிள்ளை உண்ண வேண்டும் என்கின்ற அடிப்படை கொண்டு, தன்னுடைய பிள்ளைக்கு வருத்தம் என்றால் தனக்கு வருத்தம் என்கின்ற சூழ்நிலை கொண்டு பார்த்து பார்த்து வளர்க்கக்கூடிய சிறு குழந்தைகள் பிள்ளைகள் நாளை ஆளாகி வளர்ந்து பெரியவர்களாகிய பிறகு தன்னுடைய பெற்றோர்களை அமானிதமான வழங்கப்பட்ட பெற்றோர்களை நடைமுறைக்கும் சாத்தியம் இல்லாத விதத்தில் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கிறோம். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான பெற்றோர்கள் தொடர்பான அமானிதமான ஒரு விடயத்தை சொல்கிறேன், கேளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ், நபி அவர்களுடைய காலத்திலே உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கின்ற ஒரு தாபி வாழ்ந்து வந்தார். நபி அவர்கள் மக்காவிலே மதீனாவிலே இருக்கிறார்கள், உவைசுல் கர்னி யமனிலே வாழ்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும் சஹாபி என்று பெயர் யாருக்கு தெரியுமா வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையெல்லாம் கண்டார்களோ, ஒன்று நபி அவர்களை அவர்கள் பார்த்திருக்க வேண்டும் அல்லது நபி அவர்கள் அவர்களை பார்த்திருக்க வேண்டும், ஏதாவது ஒன்று நடக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு பேர் சஹாபி. நபி அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு பேர் சஹாபிகள் அல்ல. உதாரணமாக நபி அவர்கள் மக்காவில் சாதாரணமாக சொல்லும், இப்போது மதீனாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசிக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால், நாங்கள் இலங்கையிலே வசிக்கிறோம் என்றால் நபி அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்தார்கள் என்பதற்காக வேண்டி சஹாபி என்று யாரையும் சொல்ல மாட்டார்கள். சஹாபி என்கின்ற விடயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் யாரையெல்லாம் பார்த்திருக்கிறார்களோ அல்லது நபி அவர்கள் யாரெல்லாம் கண்டிருக்கிறார்களோ இவர்களைத்தான் சஹாபி என்று சொல்வார்கள். அந்த காலத்தில் அப்படியான சூழ்நிலையில் நபி அவர்கள் மதீனாவிலே வசிக்கிற போது யமனிலே வாழ்ந்து வருவதுதான் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் உவைசுல் கர்னி யமனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை, நபி அவர்களை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தரமேனும் பார்த்துவிட வேண்டும் என்கின்ற ஆசையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர். எந்த அளவுக்கு தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவைகள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் சொன்னார்கள், உமர், உன்னை சந்திக்க யமனில் இருந்து உவைசுல் கர்னி என்கின்ற ஒருவர் வருவார், அவர் வந்தால் அவரிடம் நீ இஸ்திக்ஃபார் செய்யுமாறு கேட்டுக்கொள். உமர், யமனில் இருந்து உவைசுல் கர்னி என்கின்ற ஒருவர் வருவார், அவர் வருகிற போது உன்னை தேடி வருவார், வருகிற போது அவரிடம் இஸ்திக்ஃபார், அவரிடம் பாவம் மன்னிப்பு செய்ய சொல்லி உனக்காக நீ கேட்க சொல்லு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் சொல்வார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, ஏன் தெரியுமா, யமனிலே வசித்த உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுக்கு இப்போதும் சஹாபி என்று பெயர் அல்ல, சாபி என்று தான் சொல்லப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆசை பட்டார்கள், ஆசையோடு இருந்தார்கள். ஆனால் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினால் நபி அவர்களை மதீனாவுக்கு வந்து பார்க்க கூடிய அளவு ஒரு சந்தர்ப்பம் கொண்டிருக்கவில்லை. ஏன் தெரியுமா, தன்னுடைய வயது போன தாய் இருந்த ஒரு காரணத்தினால் அந்த தாயை விட்டு விட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை உவைசல் கர்ணிக்கு இருந்தது. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க முடியாத சூழ்நிலை. எங்கே நான் நபி அவர்களை சந்திக்க வந்து விட்டால் என்னுடைய தாயினுடைய கடமைகள் பாழாய் போய்விடுமோ, தன்னுடைய தாயை கவனிப்பாரற்று போய்விடுவாளோ, அவளை கவனிப்பதற்கு யாரும் இல்லையே என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்குரிய அரிய வாய்ப்பை கூட, சஹாபி என்கின்ற பெயரை எடுக்கக்கூடிய வாய்ப்பை கூட உவைசல் கர்ணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த இடத்திலே தவறவிட்டார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, நபி அவர்கள் பார்க்கிற சமயம் அவருடைய துரதிருஷ்டவசம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிற போது கூட அவருடைய தாய் அந்த சமயம் வஃபாத்தாகவில்லை, உயிரோடு தான் இருந்தார். நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு கூட உயிர் கருணால் வர முடியவில்லை. ஏங்கி ஏங்கி அழுதார்கள். நபி அவர்களை பார்க்க முடியவில்லையே, வஃபாத்தாகிவிட்டார்களே. நபி அவருடைய வஃபாத்தின் போது அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லையே என்று யமனிலே தேங்கி தேங்கி அழுந்த உயிர் கருணிக்கு காலம் வந்தது எப்போது என்றால், உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்திலே தான் அவருடைய உயிசுல்கருடைய தாய் அங்கி எமனிலே வபாத்தானார். வபாத்தானதன் பிறகு உயிசுல்கர்ணி முதன் முதலாக வந்தது எங்க தெரியுமா? மதீனாவுக்கு தான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடமும் சொல்லாமல், அபுபக்கர் சித்திகிரவரிடம் சொல்லியிருக்கலாம், ஆனால் யாரிடமும் சொல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் உயிசுல்கர்ணி என்கிற ஒருவர் வருவார் என்று சொன்னதன் காரணம் என்னவென்றால், நபி அவர்களுக்கு தெரியும் உயிசுல்கர்ணியுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை உமருடைய ஆட்சி காலத்தில் தான் ஏற்படும். அந்த சமயம் உவைசுல் கர்ணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலே கிலாபத்தின் போது மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வருகிற போது வந்தார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம். வந்து சொன்னார்கள், நான் தான் உவைசுல் கர்ணி. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனே சொன்னார்கள், உவைசுல் கர்ணி, உங்களை பற்றி அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் சொல்வார்கள், எனக்கு அவன் இஸ்திஃபார் செய்து கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் வந்தால் அடுத்த வீதியினால் ஷைத்தான் ஓடுவான் என்று சொல்லக்கூடிய ஈமானிய பலம் கொண்ட ஒரு சஹாபி. எனக்கு பின்னால் ஒரு நபி வருவதாக இருந்தால் உமர் தான் வர வேண்டும். லா நபிய பாதி, எனக்கு பின்னால் நபியே வரமாட்டார்கள், ஆனால் அப்படி ஒரு நபி வருவதாக இருந்தால் உமர் தான் வர முடியும், வேறு யாரும் வர முடியாது என்று சொல்லப்பட்ட ஒரு சஹாபி. அந்த அளவுக்கு ஈமானிய பலமும் பக்குவமும் கொண்ட உத்தம தூதுவராக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்த போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமர் அவரிடம் இஸ்திஃபார் செய்து கொள்ளுங்கள், இஸ்திஃபார் கேட்டுக் கொள்ளுங்கள். அதனால் உமர் ரலியல்லாஹு தஆலா உவைசுல் கர்ணியிடம் கேட்டார்கள், எனக்காக வேண்டி நீங்கள் இறைவிடம் இஸ்திஃபார் தேடுங்கள், எனக்காக வேண்டி இறைவிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹுக்காக வேண்டி என்று உமர் ரலியல்லாஹு தஆலா உவைசுல் கர்ணியிடம் சொன்னார்கள். சொல்லுகிற போது உவைசுல் கர்ணி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம், உமர் அலி அவர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்றால் மதீனா எங்கே வேண்டும் என்றாலும் நீங்கள் வாழலாம், எந்த சலுகையிலும் எல்லா சலுகைகளும் உங்களுக்கு இருக்கிறது, எந்த பிரதேசத்திலும் நீங்கள் இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு மதீனாவில் ஒரு இடம் பார்த்து கொடுக்கிறார்கள் உவைசுல் கர்ணி தங்குவதற்கு. அன்புக்குரிய சகோதரிகளே, விடயம் காட்டுத்தீ போல் பரவுகிறது. என்ன விடயம்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உவைசுல் கர்ணி என்று யமனிலே இருந்து வந்த ஒருவரிடம் எனக்காக பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று கேட்டார். அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் வந்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி மதினா பூராவும் பரவுகிறது. பரவியவுடன் அடுத்த நாள் உவைசுல் கர்ணியுடைய வீட்டுக்கு முன்னால் அனைவர் எனக்கு அவனி ஸ்தீபர் செய்து கொள்ளுங்கள், எனக்கு அவனி ஸ்தீபர் செய்து கொள்ளுங்கள், எனக்கு அவனி பாவ மன்னிப்பு தேடுங்கள். உவைசுல் கர்ணியுடைய வீட்டை சுற்றி சஹாபிகளுடைய பட்டால், எனக்கு அவனி ஸ்தீபர் செய்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, உடனே உவைசுல் கர்ணி உமர் ரலியல்லாஹு வருகிறார். உமர், இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, இந்த மதீனாவிலே என்னால் இருக்க முடியாது, எங்கே போக போகிறீர்கள், நான் எங்கேயாவது போக போகிறேன், என்னை விட்டு விடுங்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, அதன் பிறகு உவைசுல் கர்ணி மதீனாவை விட்டு கூபாவுக்கு செல்கிறார். அதன் பிறகு வரலாறுகள் சில இடங்களிலே அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே வஃபாத்தானார் என்றும் இருக்கிறது. ஆனால் சஹியான தாரிகுடைய உலமாக்களுடைய கருத்தின் பிரகாரம் உவைசுல் கர்ணி எங்கே போனார், எங்கே வஃபாத்தானார் என்கின்ற விடயங்கள் கூட இன்று தாரிகிலே இல்லை என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எதன் காரணமாக தெரியுமா இவ்வளவு கண்ணியம், இவ்வளவு ஒரு விடயம்? தன்னுடைய பெற்றோர்கள் என்கின்ற அம்மாநிலத்தை மிகச்சரியாக நிறைவேற்றினார் என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டிய அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதரை ஒரு கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்பதை பாருங்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, அமானிதம் என்பது சாதாரண விடயம் அல்ல. மீண்டும் சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? பொருட்களில் மாத்திரம் அமானிதம் அல்ல, ஒருவரிடம் பொறுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய விடயங்களில் மாத்திரம் அமானிதம் தங்கி இருக்காது. மனிதனுடைய வாழ்க்கை அனைத்துமே அமானிதம். ஒரு கணவன் ஒரு மனைவியுடைய ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய விடயங்கள் அமானிதம். ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய விடயங்கள் அமானிதம். மனிதன் ஒரு ஒரு வியாபாரமாக இருந்தால் அந்த வியாபார கோஷ்டி அந்த வியாபார முறைமைகள் அமானிதம். வாழ்க்கையுடைய எல்லா துறைகளிலும் அமானிதம் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, என்று பார்க்கிறோம் இன்றைய சமூக சூழ்நிலையில் நாங்களுக்கெல்லாம் தெரியும். ஆரம்பத்தில் நான் சொன்னது போன்று இன்றைய சூழலில் இன்று பாவங்களும் அமானிதம் இல்லாமல் இருப்பதற்கும் காரணம் என்ன தெரியுமா? இன்று வீடுகளிலே பாருங்கள், அதிகமான வீடுகளிலே இன்றைய சூழ்நிலை தங்களுடைய பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டும், ஓதி கொடுக்க வேண்டும் என்கின்றபடி, ஒழுக்கம் கற்பிக்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் எல்லாம் இன்று அமானிதமாக ஒரு பிள்ளைக்கு ஒரு பெற்றோருக்கு கொடுக்கப்பட்ட விடயம். ஆனால் இன்றைய சமூகத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? ஒரு காலத்திலே சாதி பெண்மணிகள் நோன்பு பிடிப்பதற்காக தன்னுடைய பிள்ளையை நோன்பு பிடிக்க பழக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அருகிலே ஒரு அடுப்பை வைத்து அதிலே வெறும் சட்டியை வைத்து இதோ உணவு சமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சாப்பிட்டு விடலாம், இதோ உணவு சமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சாப்பிட்டு விடலாம், அதை மீறி பிள்ளை கொலை அழும் என்று சொன்னால் பொம்மைகளை கொடுத்து விளையாட வைத்து தன்னுடைய பிள்ளைகளை நோன்பு பிடிக்க வைக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அந்த சமயம் மாறி ஹதீஸ்களையும் குர்ஆனுடைய வசனங்களையும் ஓதி காண்பித்து தனது பிள்ளைகளுக்கு சோர்வூட்டக்கூடிய காலம் ஒன்று இருந்தது. அன்றைய சஹாபா பெண்மணிகள் அதற்கு பின்னால் சபா சாபியுடைய காலம் எல்லாம் அப்படித்தான் இருந்தது. ஆனால் இந்த சூழ்நிலை என்ன தெரியுமா? இன்று பிள்ளைகளுக்கு இன்றைய பெற்றோர்கள் எப்படி தெரியுமா சோர்வூட்டுகிறார்கள்? பிள்ளை சாதாரணமாக செய்தால் சாப்பிடுகிறான் இல்லை, இன்று சோர்வூட்டப்படுவது டிவியை காட்டித்தான், தொலைக்காட்சி பெட்டியை காட்டித்தான். இன்று அதிகமான வீடுகளிலே அந்த பார் அதோ பார் என்று சொல்லி வீடியோக்களையும் நாடகங்களையும் காட்டித்தான் இன்று அதிகமான வீடுகளிலே பிள்ளைகளுக்கு சோர்வூட்டப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைய சமூகத்தினுடைய சூழலை எங்கே செல்லும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியும்? சாதாரணமாக நயவஞ்சகத்தனம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இசையிலே ஒரு நயவஞ்சகத்தன்மை இருக்கிறது. யாரெல்லாம் இசை கேட்கிறார்களோ அவர்களுக்கென்று தனியாக நயவஞ்சகத்தன்மை உண்டு. சாதாரணமாக வளர்ந்துவிடும் மரம் வளர்வது போன்று ஒரு ஒரு நெருப்பு எப்படி விறகுகள் எரிக்குமோ அதே போன்று உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் நல்ல நட்பண்புகள் அனைத்தையுமே எரித்துவிடும் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு. ஆனால் இன்று இசைகளையும் ஏனைய விடயங்களையும் காட்டித்தான் இன்றைய பிள்ளைகள் ஊட்டப்படுகிறார்கள், வளர்க்கப்படுகிறார்கள். வீடுகளிலே எந்த வீடுகளிலும் இன்று அதிகமான வீடுகளில் நாடகம் பார்க்காத வீடுகளே இல்லை. பிள்ளை மகன் பெற்றோர் அனைவருமே இன்று கூடியிருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைய கலாச்சாரம் மாறி இருக்கிறது. அதைவிட ஒரு கேவலம் என்ன தெரியுமா? பிள்ளை மகன் அம்மா முன்னுக்கு டிவி பார்ப்பது, பிள்ளையை உள்ளே போய் ஓத சொல்வது. சில வீடுகளில் இருக்கிறது வீட்டுக்குள்ளே டிவி இருக்கும், ஹோலில இருக்கிறது நாடகம் பார்க்க, அதை மிஸ் பண்ண இல்லாத பிள்ளை ஓதையும் வேணும், பிள்ளை ஓதையும் வேணும் நாடகமும் பார்க்க வேண்டும் அப்படின்னு அவன் நாடகம் பார்ப்பது, பிள்ளையை ரூமுக்கு போய் படிமகள் ஓதுமகள் என்று சொல்வது. அந்த அளவு கண்புக்குரிய சகோதரிகள் இன்று பார்க்கிறோம். இந்நாடகங்களின் மூலமாக எது விதைக்கப்படுகிறது? இன்று எந்த நாடகங்களிலே அன்புக்குரிய சகோதரிகளே சமூக சீர்திருத்தம் தொடர்பாக அல்லது தொடர்பாக எதிலே பார்க்கிறோம்? இன்று பிரச்சனை என்ன தெரியுமா? இன்று சமூகத்தில் இருக்கக்கூடிய மாமியார் மருமகள் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, அன்னார் அன்னாருடன் ஓடினார் என்கிற பிரச்சனை. இன்று சமூகத்தில் கூடிய விபச்சார விடயங்கள் எல்லாம் ஊட்டப்படுவது இந்த நாடகங்களின் மூலமாகத்தான். தன்னுடைய வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகள், குமர் பிள்ளைகள், வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஒரு எந்த அளவுக்கு தெரியும்? அன்புக்குரிய சகோதரிகளே, சொல்ல வெக்கமாக இருக்கிறது இன்றைய சமூக சூழ்நிலையில். இன்று சில விடயங்கள் இன்றைய நாடகங்களிலும் சரி, ஏனைய விடயங்களிலும் சரி, ஆபாசமான முறையில் காட்டப்படுகிற போது அல்லது வீடியோக்கள் பாட்டுகள் போகப்படுகிற போது அதனை தாயும் பிள்ளையும் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கேவலமான சூழ்நிலை இன்று உருவாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதனை யாரும் மறுக்க முடியாது. என்னுடைய பிள்ளையுடன் நான் பார்ப்பதே இல்லை. அந்த அளவுக்கு இன்றைய சமூகத்திலே இன்று நாடக கலாச்சாரமும் டிவி கலாச்சாரமும் இன்று போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இவையெல்லாம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா எங்களுக்கென்று கொடுத்த வாழ்க்கையினுடைய அமானதத்தை நாங்கள் இதில் சரிவர நிறைவேற்றுகிறோம் என்று நினைக்கிறோமா? யோசித்து பாருங்கள், இவ்வளவு நேரம் சாதாரணமாக ஒரு மணித்தியாலம் பேசிய பேச்சிலே இவ்வளவு நேரம் பேசிய பேச்சுக்களிலிருந்து உண்மையிலே யோசித்து பாருங்கள், இந்த விடயங்களிலே எங்களுடைய அமானதங்கள் நிறைவேற்றப்படுகிறதா? எனது கணவனுடைய ஹக்கை நிறைவேற்றுகிறேனா? என்னுடைய பிள்ளைகளுடைய ஹக்கை நிறைவேற்றுகிறேனா? எனது பெற்றோருடைய ஹக்கை நிறைவேற்றுகிறேனா? அயலவர்களுடைய ஹக்கை நிறைவேற்றுகிறேனா? ஏனையவர்களுடைய ஹக்கை நிறைவேற்றுகிறேனா? நண்பர்களுடைய செயற்பாடுகளிலே அவர்களுடன் தாராளமாக இருந்து யோசிக்க வேண்டிய விடயம். ஒரு கணம் யோசித்து பாருங்கள், வீட்டே சென்று சில நிமிடங்கள் யோசியுங்கள், உண்மையிலே இன்று நடப்பது என்ன? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இஸ்லாமிய அடிப்படையில் நான் வாழ்கிறேனா அல்லது இஸ்லாமிய வரைமுறைகளை தாண்டி மீறிய சூழ்நிலையில் நான் வாழ்கிறேனா? என்னை முஸ்லீம் என்று சொல்ல முடியுமா? என்று கூட முஹாசபா செய்ய வேண்டி இருக்கிறது. இன்னும் முஹாசபா என்பது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் என்ன, தான் தூங்குவதற்கு முன்னால் யோசிப்பார்கள், இந்த நாளிலே நான் செய்த விடயம் என்ன, நல்லது என்ன, கெட்டது என்ன, எதிலே நான் திருத்திக் கொள்ள வேண்டும், எதை நான் சரியாக செய்தேன், என்ன அமல்கள் செய்தேன், இந்த அமல்களிலே குறைபாடு இருக்கிறது என்பது தொடர்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், தூங்குவதற்கு முன்னால் முஹாசபா ஒன்று, சுய விசாரணை ஒன்று செய்துவிட்டு தான் தூங்குவார்கள். இன்று அந்த சுய விசாரணை கூட இல்லை, துவாக்கள் கூட ஓதிக்கொண்டு தூங்குவதும் இல்லை, எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. அந்த அளவுக்கு இன்றைய நடைமுறைகள் சிக்கல்களிலே இஸ்லாமிய சமூகம் என்கின்ற பேரிலே வேறொரு திசையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சமூக சூழ்நிலை பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரிகளே. அமானிதம் மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த அமானிதம் வாழ்க்கையின் சகல விடயங்களிலும் சகல இடங்களிலும் சகல விடயங்களில் இருக்கிறது என்பதை நாங்கள் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் அதே சமயம் இந்த அமானிதம் தொடர்பான விடயங்களில் எல்லா விடயங்களிலும் அடங்கும். சில விடயங்களை நான் சொன்னேன், பல விடயங்கள் அமானிதம் இருக்கிறது. அந்த விடயங்களை எல்லாம் பேணி பாதுகாத்து இவைகள்லாம் பேசினேனோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, அனைத்து சகல புகழும் புகழ்ச்சியும் உனக்கு மட்டுமே உரியனே யா அல்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் நீதான் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாங்கள் அறிந்து அறியாமல் தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிச்சிருவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். இரவிலே பகலிலே தெரியாமல் அறிந்து அறியாமல் புரிந்து புரியாமல் ரகசியமாக பரவசியமாக பல பாவங்களை வாழ்க்கையிலே செய்திருக்கிறேன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா ரஹ்மானே, இதை வைத்து நீ தண்டிப்பாய் என்றால் அந்த தண்டிலிருந்து என்னால் தப்பவே முடியாது யா அல்லாஹ். என்னுடைய பாவங்களை மன்னித்திரு யா அல்லாஹ். கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிப்பாயாக. வாழ்க்கை சீராக சந்தோஷமாக செல்வதற்கு அருள் செய்வாயாக. வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிம்மதி யா அல்லாஹ் யா ரஹ்மானி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய துஆவை கொண்டு எங்களுடைய துஆவை அங்கீகரிப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.